فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين وقال رسول الله صلى الله عليه وسلم إلى معاذ بن جبل لما بعثه إلى اليمن إياك والتنعم فإن عباد الله ليسوا بالمتنعمين وقال رسول الله صلى الله عليه وسلم أيضا من أكل في قصعة ثم لحسها تقول له القصعة أعتقك الله من النار كما أعتقتني من الشيطان أو كما قال عليه الصلاة والسلام கணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாங்கள் யாரும் நம்முடைய விருப்பத்தின் பேரில் இந்த உலகத்திற்கு வரல. ஆண்கள் ஆண்களாக உருவானதும், பெண்கள் பெண்களாக உருவானதும், கருப்பர்களுக்கு அந்த நிறம் கிடைத்ததும், வெள்ளையர்களுக்கு அந்த நிறம் கிடைத்ததும், அறிவாளிகள் அறிவாளிகளாக வந்ததும், அறிவில் குறைந்தவர்கள் அறிவில் குறைந்தவர்களாக உருவானதும், இது மனிதர்களுடைய ஆற்றலை கொண்டு திறமைகளை கொண்டு எதுவுமே நடக்கல்ல. இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடந்திருக்குகின்றது. அல்லாஹ் யாரை விரும்பினானோ அவர்களை ஆண்களாக, யாரை விரும்பினானோ அவர்களை பெண்களாக, யாருக்கு விரும்பினானோ அவருக்கு கருப்பு நிறத்தையும், யாருக்கு விரும்பினானோ அவர்களை வெள்ளை நிறத்திலேயும், இன்னும் அதிகமானவர்களை பொது நிறத்திலேயும், மிகப்பெரிய அறிவாளிகளாக, அதிகமான மக்களை சாதாரணமான அறிவு படைத்தவர்களாக, இன்னும் சில கொஞ்ச பேர்களை அறிவில் குறைந்தவர்களாக, இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்குகின்றது. நமக்கு உருவம் தோற்ற அமைப்பு கிடைத்ததும் அது நம்முடைய விருப்பத்தின் பேரில் அல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தாயினுடைய வயிற்றில வைத்து எந்த உருவத்தை விரும்புகின்றானோ அதை கொடுக்குகின்றான். குர்ஆன்ல கூறுகின்றான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, அந்த தாய்மார்களுடைய கர்ப்பப்பையில நான் எந்த உருவத்தை உங்களுக்கு விரும்புகின்றேனோ அந்த உருவத்தை தான் தருகின்றேன். உலகத்துல ஒரு நாளைக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட 100,000+ மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த 100,000 குழந்தைகளை ஒரு இடத்துல ஒன்று சேர்ப்பது என்பது சிரமம். அப்படியே சிரமப்பட்டு சேர்த்தாலும் சரி, அந்த அத்துணை குழந்தைகளுடைய தோற்றம் வித்தியாசமானது, அவைகளுடைய நிறம் வித்தியாசமானது, அவைகளுடைய துணி வித்தியாசமானது, அவைகளுடைய கயிறு ரேகை உட்பட வித்தியாசம். அதனால தன் இன்றைக்கு பாஸ்போர்ட்ல போட்டோ மாத்துறாங்க, அப்படி இப்படின்னு இப்ப கடைசியில பிங்கர் பிரிண்ட் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. எதுல நீங்க மாற்ற செஞ்சாலும் இந்த கை ரேகையில ஏமாற்ற செய்யலாம். இந்த கை ரேகையில மனிதனை ஏமாற்ற முடியாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கின்றான், 100,000+ மேற்பட்ட குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் பிறக்குகின்றது. அந்த அத்துணை குழந்தைகளுடைய தோற்றம், அதனுடைய வடிவம், அதனுடைய நிறம், அதனுடைய துணி, அதனுடைய கை ரேகை உட்பட அல்லாஹ் வித்தியாசமாக படைத்திருக்குகின்றான். ஆக உலகத்திற்கு வந்த நாங்க யாரும் நாங்க விரும்பிய நேரத்தில் வரல, நாங்க விரும்பிய தோற்றத்தை எடுத்துக்கொண்டு வரல, நாங்க விரும்பின அந்த நேரத்தில் நாங்க வரல, நாங்க விரும்பின அந்த அறிவாளிகளோட வரல. அல்லாஹ் விரும்பியபடி உலகத்திற்கு நாம் வந்ததை போன்று உலகத்தில் நாங்க வாழக்கூடிய காலகட்டத்திலேயும் நம்முடைய விருப்பப்படி வாழ்ந்தோம் என்றால் அந்த வாழ்க்கை மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். உலகத்துல நாங்க எவ்வளவு காலம் வாழுகின்றோமோ அந்த காலத்துல அந்த அல்லாஹுடைய விருப்பத்துடைய அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய முறைப்படி வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் வெற்றியை தருவான். முடிவே இல்லாத ஆகிராவுடைய பெரிய வாழ்க்கையில் அல்லாஹ் வெற்றியை தருவான். எங்களுக்கும் அந்நியவங்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? அந்நியவங்க அவங்களோட மனம் போன போக்கில வாழ்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு வரையறை இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் இல்ல, நினைச்ச மாதிரி நினைத்த அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நேர்மாற்றமானவங்க நாங்க. எங்கட வாழ்க்கைக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டுப்பாடு. ஆணுடைய வாழ்க்கை எப்படி அமையணும், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி அமையணும், நாங்க நினைக்கிற மாதிரி வாழவும் முடியாது, நாங்க நினைக்கிற மாதிரி உண்ணவும் முடியாது, நாங்க நினைக்கிற மாதிரி உடுக்கவும் முடியாது, நாங்க நினைக்கிற மாதிரி வீடு கட்டவும் முடியாது, நாம் நினைக்கிற மாதிரி வாகனங்களை வாங்கவும் முடியாது, நாம் நினைக்கிற மாதிரி திருமணங்களை செய்யவும் முடியாது. மனிதர்களுடைய தேவையில் ஆக முக்கியமான தேவை ஐந்து தேவை. ஒன்று உணவுடைய தேவை, இரண்டாவது உடையுடைய தேவை, மூன்றாவது ஒரு வீட்டுடைய தங்கக்கூடிய இடத்துடைய தேவை, நான்காவது ஒரு வாகனத்துடைய தேவை, ஐந்தாவது ஒரு மனைவி ஒரு திருமணத்துடைய தேவை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆனால் இன்று மனிதர்களுக்கு அவங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது. அதற்குரிய மூல காரணம் என்ன? இந்த தேவைகளை நாங்க என்ன செய்து விட்டோம், பெரிசாக்கி கொண்டோம். இந்த தேவைகளை அந்நியவர்கள் பூர்த்தி செய்யற மாதிரி நாங்க பூர்த்தி செய்யறதுனால நமக்கு வாழ்க்கை பெரிய பாரமாக சுமையாக மாறிவிட்டது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால மனிதனுக்கு உணவு தேவைதான். ஆனால் அந்த உணவை எந்த முறையில எளிமையான முறையில அமைத்துக் கொள்ளலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்தாங்க. நபி அவர்கள் சொல்லுவாங்க, நபி அவர்கள் காலையில சாப்பிட்டா மாலையில பசியோடு இருப்பாங்க, மாலையில சாப்பிட்டா அடுத்த நாள் காலையில பசியோடு இருப்பாங்க. நபி அவர்களே சொல்லுவாங்க, நீங்க சாப்பிடக்கூடிய வேலையில உங்களோட வயிற்றுல ஒரு பகுதியை சாப்பிடுங்க, இன்னும் ஒரு பகுதியை காலியாக வைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் நாம் நம்முடைய உணவை அமைத்துக் கொண்டோம் என்றாது பாரம் இல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய உணவு எளிமை, நபி தோழர்களுடைய உணவு எளிமாண்டா, அந்த உணவுக்காக வேண்டி அவர்கள் பெரிய அளவுல சிரமப்படல, அந்த உணவுக்காக வேண்டி பெரிய அளவுல அவர்கள் கஷ்டப்படல. எந்த அளவுக்கு ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நீர் தாங்கன்னு சொல்லி. அப்ப ஹதரத் உமர் முக்கியமான மூத்த சஹாபாக்கள்ல ஒரு ஆள் என்ன செய்யறாங்க, அந்த நீர்ல தேனை கலந்து கொடுக்கறாங்க. நீர் தான் கேட்டாங்க, அந்த நீர்ல தேனை கலந்து கொடுத்தவுடன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இன்னஹு தய்யிப், தேன் கலந்த நீர் நல்லது தான், சுவையானது தான், ருசியானது தான், ஆனா நான் குடிக்க மாட்டேன். ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஒரு இடத்துல கேட்கின்றான், அதஹபத்தும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாதிக்கும்த் துன்யா வஸ்தம்தஅதும் பிஹா, நீங்க செய்த நலவுகளுடைய நன்மைகளை இந்த உலகத்திலேயே நீங்க அனுபவித்து முடிக்க போறீங்களா? நீங்க என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறீர்களோ அதற்குரிய கூலிகளை இந்த உலகத்திலேயே முடித்து போகின்றீர்களா? அப்படி முடிச்சீங்கன்னா ஆகிறால ஒன்றும் இருக்காது. தேன் கலந்த நீர் நல்லது தான், ஆனா நான் உமர் அதை சாப்பிட மாட்டேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை குடிப்பதை நிப்பாட்டிட்டாங்க, அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. அவர்களுடைய எத்தனையோ சரித்திரம் ஹதீஸ் கிதாபுகள்ல, மிஷ்காத் போன்ற கிரந்தங்கள்ல, ஹயாத்து சஹாபா போன்ற கிரந்தங்கள்ல ஒரு தடவை வருகின்றார்கள். அவர்களுடைய மகள் நபியுடைய மனைவி ஹதரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு வந்து கேக்குறாங்க, மகள் ஏதாவது சாப்பிட இருக்குதா? சொன்னாங்க, என்னுடைய தந்தையே, எங்கட வீட்டுல நல்ல ஆறி போன ஒரு ஆணம் இருக்குது, அதாவது சால்னா ஒரு ஆணம் ஒன்று இருக்குது, அதே மாதிரி சூடா இல்ல, அதே மாதிரி ஆறி போன ரொட்டியும் இருக்குது. என்ன செய்யறாங்க, அந்த ஆணத்துல கொஞ்சம் டேஸ்ட் வரணும் சொல்லி ஜெய்தூன் எண்ணெய மேலால ஊத்துறாங்க. ஹதரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஆணத்துக்கு மேலால கொஞ்சம் ஜெய்தூன் எண்ணெய ஊத்தி கொடுக்கறாங்க, வாப்பா கிட்ட நீங்க குடிங்க, நீங்க சாப்பிடுங்க. ஹதரத் உமர் சொன்னாங்க, உதுமானி ஃபி இனாஇன் வாஹித், உதுமானி ஃபி இனாஇன் வாஹித், ஒரே பாத்திரத்துல இரண்டு வகையான ஆணமா. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜெய்தூன ஒரு ஆணமா கணக்கெடுத்தாங்க, ஜெய்தூன ஒரு கரியா கணக்கெடுத்தாங்க. சொன்னாங்க, உதுமானி ஃபி இனாஇன் வாஹித், ஒரே பாத்திரத்துல இரண்டு வகையான கறி, ஹதரத் உமர் சாப்பிட மாட்டார், அல்லாஹ்வை சந்திக்கிற வரைக்கும் நான் இதை சாப்பிட மாட்டேன் விட்டுட்டாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்கள், இன்னொரு தடவை அதே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்தாங்க, இறைச்சியை சமைச்சிக்கிறாங்க. கேட்டாங்க, மா ஹதல்லஹம், என்ன இந்த இறைச்சி? சொன்னாங்க, இஷ்டஹைத்துஹு இஷ்டரைத்துஹு, இன்னும் எனக்கு என்னுடைய நப்சு விரும்பிச்சு, என்னுடைய உள்ளம் விரும்பிச்சு, அதனால நான் வாங்கிட்டேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹுன்னு கேட்டாங்க, அஃப குல்லமா இஷ்டஹைத்த ஷைஅன் இஷ்டரைத்த, நீங்க எந்தெந்த பொருள் எல்லாம் விரும்புறீங்களோ அந்த பொருள் எல்லாம் நீங்க வாங்குறீங்களா? கஃபா பில் மர்இ ஸரிஃபன் ஐயாக்குல குல்லமஷ்டஹாஹு, ஒரு மனிதன் வீண்வரியம் செய்வதற்கு இதுவே போதும், அவர் எதை எதெல்லாம் விரும்புகிறாரோ அதை சாப்பிடுவது அதன் வீண்வரியத்திற்குரிய அடையாளம். இன்னைக்கு நாங்க சர்வசாதாரணமா பார்க்கலாம், எங்கட புள்ளோண்ட விரும்பிருச்சு உடனடியா வாங்கி கொடுத்தாச்சு. மனைவி உண்ட விரும்பிட்டா உடனடியா வாங்கி கொடுத்தாச்சு. எங்கட நாங்க ஏதாவது விரும்பிட்டோம், அது பெரிய பொறுமதியானதாக இருக்கலாம், பொறுமதி குறைந்ததாக இருக்கலாம், உடனடியா வாங்கி கொடுத்தாச்சு. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்துப்படி ஒரு மனிதர் விரும்புவதெல்லாம் வாங்குவது அது வீண்வரியத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அந்த அளவுக்கு அவர்கள் என்ன உணவுல பேணுதலாக இருந்தாங்க, உணவுல பக்குவமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல அந்த மாவரியே இருக்கல்ல. மாவரி என்ன என்ன, மாவை அரைச்சி அல்லது இடிச்சதுக்கு பின்னால அந்த கப்பி இருக்குது, அந்த கப்பிய ஓரமாக்குவதற்குரிய மாவரி. அதுல தாயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிப்பாங்க, நபியுடைய காலத்துல அந்த மாவரி என்று சொல்லக்கூடிய ஒரு சாதனம் இருக்கவே இல்லை. அப்ப கேட்டாங்க, நீங்க எப்படி ரொட்டி சமைப்பீங்க? சொல்லுவாங்க, நாங்க அந்த கோதுமையை என்ன செய்வோம், நல்லா இடிச்சு தூள் தூளாக ஆக்குவோம், அதற்கு பின்னால் அப்படி காத்துல வைத்து ஊதி விடுவோம், அந்த கப்பியெல்லாம் பறந்துடும், அதற்கு எது மீதோ அதைத்தான் நாங்க கொலைத்து ரொட்டியா சுட்டு சாப்பிட்டு இருக்கின்றோம். நபியுடைய காலத்துல இந்த மாவரி என்று ஒன்றே இருக்கல்ல. நபியுடைய காலத்துல இந்த சாஃப்டா, அதாவது எங்கட பாஷையில சொல்றாங்க சப்பாத்தி, அதுதான் ஆக சாஃப்டான ரொட்டி. ஏன்டா இன்னும் ஒரு ரொட்டி இருக்கு, தந்தூரி ரொட்டி, ஹுபுஸ், எத்தனையோ வகைகள் இருக்குது. அந்த சப்பாத்தி இருந்தா அதுக்குதான் ஹுபுஸே முரக்கக், அதாவது சாஃப்டான ரொட்டி. அதுல தாயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கருத்துப்படி நபியுடைய காலத்துல இந்த சப்பாத்தி என்று சொல்லக்கூடிய அந்த சாஃப்டான ரொட்டியை நபி அவர்கள் கண்டதே இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல நபி அவங்க ரொட்டியை சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. ஒரு சஹாபி சொல்றாரு, நான் எடுத்து சாப்பிட்டேன், அந்த ஒரு கவளம் உணவு ஒரு அதாவது மிதர் தண்ணி இல்லாம எனக்கு உள்ளு கேறக்கேல அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. நபி அவர்கள் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அப்ப அவர்கள் என்ன செஞ்சாங்க, உணவை பெரிய சாப்பாரமா எடுத்துக் கொள்ளல, உணவை பெரிய ஒரு சுமையா எடுத்துக் கொள்ளல, எதை கிடைக்குமோ அதை சாப்பிட்டுக் கொள்வாங்க. ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அடிமை, அவங்க வந்தாங்க நபியுடைய காலத்துல இங்க ஷாம் தேசத்திற்கு. வந்துட்டு ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் ஷாம்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஹதியாவை கொண்டு தந்திருக்கிறேன். கேட்டாங்க, என்ன ஹதியா கொண்டு வந்திருக்கிறீங்க? சொன்னாங்க, ஜவாரிஷ், நான் ஜவாரிஷ் கொண்டிருக்கிறேன். கேட்டாங்க, இப்னு உமர், உமர் ஜவாரிஷ், அது என்ன, நீங்க ஜவாரிஷ் சொல்றீங்களே, அது என்ன? சொன்னாங்க, அது ஒரு வகையான லேகியம். அந்த லேகியம் எதற்கு யூஸ் பண்ணுவாங்கடா, யாராவது நல்லா சாப்பிட்டு அந்த சாப்பாடு செமிக்காட்டி அந்த லேகியத்தை சாப்பிட்டா உடனடியே அந்த சாப்பாடு செமிச்சிடும். ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, நீங்க கொண்டு வந்த இந்த லேகியத்தை வச்சு நான் என்ன செய்ய, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா மலஉது பத்னி முன்து 40 சனா, அல்லாஹ் மீது சத்தியமாக, நான் 40 வருடமா வயிறு நிறைய சாப்பிட்டதே இல்லை, உட லேகியத்தை வச்சு நான் என்ன செய்யறது? மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரி, இன்னைக்கு நாங்கள் லேசா வாயால சொல்லிடலும், நாங்க யோசிச்சு பார்க்கணும் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு எளிமையாக ஆக்கியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க பார்க்கலாம், ஒரு உணவு வகையை எடுத்துக்கொண்டு அதற்கு எத்தனை வகைகள், பல வகைகள் எடுத்துக்கொண்டு அதற்கு எத்தனை வகைகள், மாமிசங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு எத்தனை வகைகள், காய்கறிகளை எடுத்துக்கொண்டு அதற்கு எத்தனை வகைகள், பானங்கள், ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கொண்டா, ஹொட் எடுத்துக்கொண்டா, கூழ் எடுத்துக்கொண்டா, இப்படி நாம் நம்முடைய உணவை பெரிசாக்கினதுனால மனிதனுக்கு உணவு ஒவ்வொரு மாதமும் பெரிய ஒரு தொகை பணத்தை நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறைப்படி அந்த உணவு இன்றைக்கு நாங்க பார்க்கலாம். சில எங்கட ஏசியால உள்ள இந்த நார்த் இந்தியால பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல அவங்க காலன்றது காலையில கடையாப்ப முடி சொல்லி உண்டு இல்லவே இல்லை. சரியா பகலையில 11 ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடுவாங்க, மாலையில 5-5.5 ஒன்று சாப்பிடுவாங்க. அதுவும் பெரிசா அவங்க அலட்டல் அல்ல, என்ன செய்வாங்க, ரொட்டிய சுடுவாங்க, ஒரே ஒரு ஆணம் ஒன்று இருக்கும், அந்த ஆணத்தோட ரொட்டியை சாப்பிடுவாங்க. முடி பகல் 11 அதுதான், மாலை 5 அதுதான், சாப்பாட்டுக்கு என்று சொல்லி அவங்க அதை பெருசா எடுக்கிறல்ல, அதனால எவ்வளவு நேரம் மிச்சமாகுது. ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், எங்கட பெண்மணிகளுடைய கிட்டத்தட்ட ஒரு நாள்ல பாதி நேரம் சமையல் அறையில தான் கழியுது. ஏன், நாங்க எங்க சாப்பாட்டுடைய அந்த தரத்தை அதிகமாக்கினதுனால எங்களுக்கு பெரிய ஒரு செலவு. அதுல விசேஷமா எங்கட ஸ்ரீலங்கால எங்கட மக்கள் நினைக்கிறது, இப்படி நல்லா கொடுக்காட்டி எங்களுக்கு திருப்தி இல்ல, எப்படி 8-10 கறி இருக்கணும், அது அப்படி இப்படி எல்லாமே இருக்கணும். அப்படி இல்லாம நாங்க எப்படி விருந்து கொடுக்கிறது? நாங்க இதை பாரமாய் கொண்டோம். அதனால தான் யாராவது விருந்தாளி வந்தா செலவுக்கு சரியான கஷ்டம். என்ன நாங்க இப்படி எல்லாம் செய்யணும்? விருந்தாளிகளை கவனிக்கிறது, அவங்களை விருந்து கொடுக்கிறது மிக முக்கியமான ஒரு சுன்னத். நபியுடைய ஹதீஸ், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபா. யார் அல்லாஹ்வுக்கும் கியாமத்துக்கும் ஈமான் கொண்டிருக்காங்களோ அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். மிக முக்கியமான ஹதீஸ். ஆனா இன்றைக்கு விருந்தாளிகள் வாரது எங்களுக்கு பாரமாக இருச்சு, சுமையாக இருச்சு. ஏன்? நான் நம்முடைய சாப்பாட்டுடைய தரத்தை கூட்டினதுனால். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதை வைக்க வேண்டிய முறையில எளிமையான முறையில வைத்துட்டோம். அதற்காக வேண்டி அதிகமான செலவும் வராது, அதற்காக வேண்டி அதிகமான நேரமும் செலவழியாது, அதற்காக வேண்டி நிறைய பணத்தை செலவழிக்க வேண்டிய தேவையும் ஏற்படாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய உணவுகள் இன்றைக்கு இஸ்ராஃபு வந்துருச்சு. வகை வகையான உணவுகள் அந்நியவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி இன்றைக்கு வீண் விரையம் வந்து விட்டது. உதாரணமா இப்ப என்ன செய்யறாங்க, சில இடங்கள்ல பொஃபே என்று வைக்கிறாங்க. பொஃபே என்ன? அதுல அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? பொஃபேல சாப்பிட்டா யாருக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து சாப்பிடலாம். அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ஒரு வகையில நியாயமானதாக இருந்தாலும் சரி, ஆனால் மிகப்பெரிய ஒரு சுன்னத்திற்கு மாற்றமாக நடக்குது. சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நவ்குலு வலா நஷ்பா, நாங்க சாப்பிடுகின்றோம், எங்கட வயிறுகள் நிறையதில்லை. நபி அவங்க கேட்டாங்க, பல அல்லக்கும் தஃப்தரிக்கும், நீங்க என்ன பிரிஞ்சு பிரிஞ்சியா சாப்பிடுறீங்க? சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க நபி அவர்கள், குழு ஜமியான், நீங்க எல்லாம் உண்டா சேர்ந்து சாப்பிடுங்க, நீங்க எல்லாரும் உண்டா சேர்ந்து சாப்பிடுங்க. அதாவது அல்லாஹுடைய உதவி மால் ஜமா சேர்ந்திருப்பதுடன், கைகள் உண்டா சேர்ந்திருப்பதுடன் தான் அல்லாஹுடைய உதவி. ஆனா என்ன, அந்த பொஃபேன்ற பேர்ல நபியுடைய சுன்னத் இன்றைக்கு அகற்றப்பட்டு விட்டது. அதுவும் சில இடங்கள்ல அதை உட்கார்ந்து வைக்கிறது சாப்பிடுறதும் இல்ல, சிங்களவன் மாதிரி அந்நியவன் மாதிரி, அதாவது உள்ளங்கையில வச்சு கொண்டு சாப்பிடுறது. எங்கடா ஒன்னு நினைக்கிறது, இது பெரிய நாகரீகம் சொல்லி. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அதே மாதிரி இன்னொரு வீண் விரயம் வந்திருக்குது. எங்கட சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, எங்கேயாவது போய் வீட்டுகள்ல ட்ரிங்க்ஸ் கொடுத்தா குடிப்பாங்க, கடைசியில கொஞ்சம் மிச்சம் வைப்பாங்க. அவங்க நினைக்கிறது என்ன, நாங்க ஃபுல்லா குடிச்சாங்க வேற ஏதாவது நினைப்பாங்களாம். ஆனா நபியுடைய ஹதீஸ், நீங்க சாப்பிட்டா முழுமையா சாப்பிடுங்க, நீங்க குடிச்சா முழுமையா குடிங்க. அதுல எந்த பகுதியில பரக்கத்து இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சாப்பிட்டீங்கன்னா கூட கைகளை வலிச்சு சூப்பி சாப்பிடுங்க, அவங்களோட தட்டைகளை நல்லா வலிச்சு சாப்பிடுங்க. அந்த தட்டையில அந்த கையில உள்ளதுல பரக்கத்திற்கும் செய்யலாம். கீழே விழுந்து அதை எடுத்து புரக்கி சாப்பிடுங்க, நீங்க வலிச்சு சாப்பிடுங்க, தட்டைகளையும் சுத்தப்படுத்துங்க, கைகளையும் சுத்தப்படுத்துங்க. ஆனா இன்றைக்கு எங்களுக்கு அது அநாகரீகம். நாங்க எப்படி சாப்பிடுறது? மக்கள் எங்களை பார்த்து நினைப்பாங்க. மக்கள் இதைத்தான் திருப்தி அடைவாங்க. மக்களை திருப்திப்படுத்துறது வாழ்க்கை அல்ல, ரப்ப திருப்திப்படுத்தணும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அக்கல ஃபி கஸ்அத்தின் சும்மா லஹிஸஹா, ஒரு ஆள் ஒரு தட்டையில சாப்பிட்டுட்டு அந்த தட்டைய நல்ல முறையில வலிச்சு சாப்பிட்ட தகூலு லஹுல் கஸ்அ, அந்த தட்டை அந்த சகன் அவரை பார்த்து கூறுகின்றது, அத்தக்கல்லாஹு மினன்னா அவனை பார்த்து கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, எங்களுக்கு அந்நியவர்கள் முன்மாதிரி அல்ல. இவங்க ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பெட்டன், இவர்கள் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஸ்டைல். இப்ப நாங்க பாக்குறோம் என்ன ஸ்டைல், சில வாலிபர்கள் அதாவது இந்த ட்ரௌசர் போடுறாங்க கீழே இடுப்புக்கு கீழே, அது அவனுடைய ஸ்டைல். எவனாவது உலகத்தில் ஏற்றுக்கொள்வானா? அட, இடுப்புக்கு மேல ட்ரௌசரை போடணும். இப்ப அப்படி இறங்கி கொண்டே போகுது, கால போக்குல அது இல்லாம போனாலும் ஆச்சரியம் இல்லை. இதுதான் இவனுடைய ஸ்டைல். ஆனா இந்த அவர்கள் எங்கட வாழ்க்கையுடைய முன் மாதிரி. அப்ப எப்படி சாப்பிடணும் நபி அவர்கள் அழகான முறையில சொல்லி தந்திருக்கிறாங்க. இரண்டாவது நம்முடைய ஆடை, அதை பற்றியும் நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு ஆடை, அதற்கு நிறைய பணத்தை காசை செலவழிக்க தேவையில்ல. எங்கட மர்மஸ்தானம், எங்கட மறைவிடம் மறையக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும், உடுத்துக் கொள்ளணும். ஆனால் இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், நீங்க என்ன செய்யலாம் அதை அழகான முறையில் அனுபவிக்கலாம். அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்க என்ன செய்யுங்க அதை மக்களுக்கு அறிவிங்க. நபியுடைய காலத்துல ஒரு சஹாபி வாராரு, ரொம்ப எளிமையான தோற்றத்தோட. நபி அவங்க கேட்டாங்க, இங்க வாங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குது. சொன்னார், யார சூழல்லாம், என் ஆட்டு மந்தைகள் இருக்குது, என் தேய்த்தப்பல தோட்டங்கள் இருக்குது, என் விவசாய நிலங்கள் இருக்குது, என் வீடு வாசல் எல்லாம் இருக்குது. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இது ஆத்தாக்கல்லாகும் மாலன் அசருணியாமத்தில்லாக அழைக்க, அல்லாஹ் உனக்கு செல்வத்தை தந்தா அதனுடைய அடையாளம் உன்னுடைய வாழ்க்கையில தெரியணும். அதனால் அல்லாஹ் தந்திருந்தா அதை நாங்க தாராளமா அனுபவிக்கிறது. ஆனா அதுல ரெண்டு வந்துடக்கூடாது, ஒன்று பெருமை வரக்கூடாது, இரண்டாவது அதுல இஸ்ராஃபு வரக்கூடாது. இந்த பெருமையையும் அல்லாஹ் விரும்புறதில்ல, இந்த இஸ்ராஃபையும் அல்லாஹ் விரும்புறதில்ல. ஏதோ ஒரு உதாரணமா ஒரு ஆடை, அந்த ஆடைய உடுத்தோம்னா மிச்ச காலமா பாவி கேளும், அது நல்ல ஸ்ட்ராங், அது நல்ல உறுதி, தாராளமா உடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அதன் மூலம் பெருமை வருவதை இஸ்லாம் விரும்பல, அதன் மூலம் இஸ்ராஃப் வீண் விரயம் வருவதை இஸ்லாம் விரும்பல. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால ஆடைய கூட நபியோங்க லைலான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தா, அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒன்றா கேட்க, நபி அவங்க அதிகமா கேட்ட யாருக்கும் இல்லன்னு சொல்றது இல்ல. ஒரு கவிஞர் சொல்லுவாரு, மா கால லா கத்து இல்லா ஃபி தஷஹுதிஹி லௌல தஷஹுது லகானத லாஹு நஅம். நபி அவங்க லா என்ற வார்த்தையை யூஸ் பண்ணினதே இல்ல. அத்தஹியாத்துல கூட அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அந்த லா இல்லாமல் இருந்தால் அந்த கூட நாம் ஆம் என்று தான் நபி அவங்க பாவிச்சிருப்பாங்க. நபி அவங்க யாருக்கும் இல்லை என்று சொல்றதில்ல. அப்ப லைலான்னு சொல்லக்கூடிய பெண்மணி வந்தாங்க, வந்து கேட்டாங்க, யார சூழல்லா எனக்கு ஏதாவது தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இந்த சந்தர்ப்பத்தில் அந்த இல்ல, கொஞ்சம் நாளை போறோம், நீங்க வாங்க, ஏதாவது வந்தா நான் தரேன். அந்த பெண்மணி கொஞ்சம் கோவம், என்று அடிக்கடி வந்துட்டு போவா. நபி அவர்களுக்கு மிக அதிகமாக ஹிதுமா செய்யக்கூடிய பெண்மணி, நான் நபியிடத்தில் இன்றைக்கு தானே வந்தேன், வந்து கேட்டும் நபி அவர்கள் எனக்கு ஒன்றும் தரலன்னு சொல்லி அந்த ஆத்திரத்தோட வீட்டுக்கு போற அந்த பெண்மணி, சஹாபி பெண்மணி. போனா பாங்கு சொல்லியாச்சு பள்ளியில, தன்னுடைய மருமகன் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறாரு. பாருங்க, நபியுடைய காலத்தில் உள்ள பெண்மணிகளும் ஈமான்ல தீன்ல மார்க்கத்துல ஷரியத்துல எந்த அளவுக்கு உறுதி. பாங்கு சொல்லியாச்சு, மருமகன் கேக்குறாங்க, மருமகன் என்ன நீங்க பள்ளி போலியா, பாங்கு சொல்லப்பட்டுருச்சு. அதுல ஷுரஹ்பீல் இப்னு ஹஸ்ரான் சொல்லக்கூடிய சஹாபி, அப்பதான் மருமகன் சொன்னாரு, மாமீட்ட என்கிட்ட ஒரே ஒரு ஆடை ஒன்று இருந்துச்சு, ஒரு ஆடை தான் என்கிட்ட இருக்கிறது, அந்த ஆடைய நேத்து தான் நபி அவங்க என்கிட்ட இரவலா வாங்கிக்கொண்டு போனாங்க. வேற ஆடை உடுத்து கொண்டு போறதுக்கு எனக்கு சரியா பள்ளிவாசலே போறதுக்கு ஆடை இல்ல, அதைத்தான் நான் வீட்டுல இருக்கிறேன். அப்பதான் அந்த பெண்மணி உணர்றா, நான் நபி அவர்கள் அப்படி இப்படி நினைச்சேன், நான் கேட்டு நபி அவங்க தரலான்னு நினைச்சேன், எங்கட மருமகன் நபி அவங்க ஆடையை இரவலாம் வாய்க்கொண்டு பேசிக்கிறாங்க, அதுலயும் எத்தனையோ ஒட்டுக்கள் போடப்பட்ட ஆடை, அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையை எளிமையாக்கி கொண்டாங்க. நபி அவர்கள் கேட்ட நபி அவங்க சொல்லுவாங்க, நான் நாடினேன் என்று சொன்ன இந்த உஹத் அல்லாஹ் தங்கமா மாத்தி எனக்கு பின்னால நடத்த வைத்திருப்பான், ஆனா நான் ஆடல்ல. ஒரு நாளைக்கு வேறு நிறைய சாப்பிட்டா, இரண்டாவது நான் பசியோடு இருப்பேன், சாப்பிட்டா அல்லாவுக்கு சுக்குர் செய்வேன், பசியோடு இருந்தா அல்லாஹ்ட்ட நான் கேட்டுவேன், இதைத்தான் நான் விரும்புகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தான் நபி தோழர்கள் எந்த அளவுக்குண்டா, ஒரு தடவை வாராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. நோய்பட்டிருந்த வேலையில ஃபாத்திமாவை சந்திக்க வராங்க. அப்ப நபி அவர்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு சஹாபி வராங்க, வந்து நபி அவர்கள் கதவை தட்டிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில நிக்கிறாங்க. கேட்டாங்க, ஃபாத்திமா என்ன நீங்க கதவை திறக்கல? சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நீங்க மட்டுமா, உங்களோட வேற யாரும் வந்திருக்கிறாங்களா? நபி அவங்க சொன்னாங்க, என்னோட இந்த சஹாபியும் வந்திருக்கிறாரு. அந்த சஹாபி ஹதரத் ஃபாத்திமாவுக்கு மஹரம் அல்ல, அதாவது அந்நிய சஹாபி அவரை பார்க்க இயலாது. இப்ப எங்கட காலத்துல மாதிரி அவங்களோட வீடுகள் பெரிய வீடுகள் அல்ல, ஒரே ஒரு துண்டு தான் இருக்கும், அதுல தான் உட்கார்றது சாப்பிடுறது தொழுவுறது எல்லாமே. ஹதரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா கதவை திறக்கல. கேட்டாங்க, நபி அவங்க, ஃபாத்திமா என்ன நீங்க இவ்வளவு நேரம் நான் வெளியில நிக்கிறேன் கதவை திறக்கல? சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நீங்க மட்டுமண்டா, சரி உங்களோட இன்னும் ஒரு சஹாபி வந்திருக்கிறாரு, அவரிடமிருந்து என்ன முழுமையா மறைத்துக்கொள், எனக்கு வீட்டுல சரியான ஆடை இல்ல. நபி உங்க மேல போட்டிருந்த அந்த ஷால்வைய, அந்த தலப்பா மாதிரி உண்டான போர்வைய கதவுக்கு மேலால போட்டு சொன்னாங்க, உஸ்துரே பிஹாத சௌபியா ஃபாத்திமா, ஃபாத்திமா இதை கொண்டு நீங்க உங்களை மறைச்சு கொள்ளுங்க. உள்ளுக்கு வந்தா ஃபாத்திமாவுடைய இந்த விஹாரமான தோற்றம், நோயாய்ப்பட்டு இருக்கிறாங்க, முகம் எல்லாம் வாடி இருக்குது. நபி உங்க ஃபாத்திமாவை அணைக்க ஃபாத்திமா நபி அவர்கள் அணைச்சு ரெண்டு பேரும் அழுகுறாங்க. நீங்க பொறுமையாயிருங்க. யாரு சுவர்க்கத்துடைய பெண்மணிகளுக்குரிய தலைவி ஹதரத் ஃபாத்திமா, நபியுடைய ஈர கொடையுடைய துண்டு ஹதரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. அவங்க சரியா தன்னுடைய முழு உடம்ப மறைக்கிறதுக்கு ஆடை இல்ல, ஆனா நபி அவங்க அதை பத்தி கவலைப்படல. என்னுடைய மகளுக்கு கொடுக்கிறதுக்கு உடுப்பு இல்ல, என்னுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைனை சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு உணவு இல்ல. நபி அவர்கள் அதை பத்தி பெரிய அளவுல அலட்டி கொள்ளல. நபியுடைய கவலை என்ன? எல்லா மக்களுக்கும் ஹிதாயத் கிடைக்கணும், அவங்க தீனுக்குள்ள வந்துடணும், எல்லா முஸ்லிம்களாக மாறிடணும், ஈமான் உள்ளவர்களா மரணிக்கணும். இதுதான் நபியுடைய கவலை. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அமீருல் மூமினீனாக இருக்கிறாங்க, மிம்பரல ஹுத்பாவை கொண்டிருப்பாங்க, ஒரு ஜுப்பா போட்டிருக்கிறாங்க, அதுல 12 ஒட்டுக்கள் போடப்பட்டிருக்குது அந்த ஜுப்பாவுல. அமீருல் மூமினினா இருக்கிறாங்க, ஹுத்பா ஓதி கொண்டிருக்கிறாங்க, அந்த ஜுப்பால 12 ஒட்டுக்கள் போடப்பட்டிருக்குது. ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் பின்னால பெரிய செல்வத்தை கொடுத்தான். அந்த செல்வத்தை கொடுத்த வேலையிலேயும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக்கி கொண்டாங்க. ஆரம்ப காலத்துல செல்வம் வருவதற்கு முன்னால தன்னுடைய தலையில் ஒரு வாளை வச்சுக்கொண்டு போறாங்க. ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு மையஸ்தரி மின்னி சைஃபி ஹாதா, என்னிடமிருந்து யார் இந்த வாளை வாங்க போறீங்க, என்னிடமிருந்து இந்த வாளை யாரு வாங்க போறீங்க, என்னிடத்துல 4 திருஹம் இருந்தா இந்த வாளை நான் விற்க மாட்டேன், எனக்கு ஒரு சாரம் ஒன்று தேவைப்படுது, அதனால 4 திரஹமுக்கு வித்து இந்த சாரத்தை நான் வாங்க போறேன். ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு பஜாரல சப்தம் போட்டு கொண்டு போறாங்க. அதிலிருந்து என்ன அர்த்தம் என்றா, ஒரு 4 திரஹம் பொறுமதியான உடையத்தான் ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடுத்திருக்கின்றார்கள். ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் புகாரி ஷரீஃபில் வருது, அஸ்ஹாபு ஸுஃபால 70 பேர்கள் எனக்கு தெரியும், அந்த 70 பேர்களுக்கு ஒரே ஒரு ஆடை, ஒரு ஆடை, இந்த ஒன்று மேலாடை அல்லது கீழாடை, இந்த ஒரு ஆடை தான் இருக்கும். அவர்கள்ட்ட ஒரே ஒரு ஆடை, நீளமான ஆடை இருந்தா இந்த கழுத்து பகுதியால இந்த ரெண்டு துண்டை சேர்த்து இப்படி பிடிச்சு கொள்வாங்க. நபியுடைய சபையில ஒருவருக்கு பின் ஒருவர் மறைஞ்சு மறைஞ்சு உட்காருவாங்க. என்ன நபிக்கு முன்னால வெக்கம், அவங்க அந்த நெஞ்சு பக்கம் தெரிஞ்சிருமோ, அவர்களுடைய முன்பகுதி தெரிஞ்சிருமோ, அதாவது அவர்களுடைய இந்த மார்பக பகுதி தெரிஞ்சு விடுமோன்னு சொல்லி பயந்து நபிக்கு பின்னால் ஒதுங்கி ஒதுங்கி மறைந்து மறைந்து இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட உண்ண, அதாவது ஆடை குறைவாகத்தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் எத்தனை வகைங்கள ஆடைகள் எடுத்துக்கொண்டோம். அதாவது தேவை குளிருக்கு ஆடாண்டு வைங்க, வெயிலுக்கு வேற ஒரு ஆடாண்டு வைங்க, ஆனா ஒவ்வொரு ஆடைகள் எத்தனை டசிங் கணக்கில் வச்சிருக்கிறோம். நாங்க காலில் போடுற சாக்ஸ்ல இருந்து, மேல போடுற ஷர்ட்ல இருந்து, உள்ள போடுற பெனியன்ல இருந்து, எங்களை எத்தனை பதினாங்க கணக்கிட்டா கணக்கெடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்முடைய ஆடைகள் அதிகமாகிருச்சு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதனால நம்முடைய உடுப்புல பெரிய ஒரு தொகை அதுக்கு போகுது நம்முடைய பணத்துல. அதுல இன்றைக்கு சாதாரணமானதெல்லாம் சரி வராது. இப்ப எங்கட புள்ளவங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்கண்டா, அங்க வரவங்க எல்லாம் எந்த லேபிள்ல போடுறாங்களோ அது தனி உங்களுக்கு வேணும். அவங்க எந்த லேபிள் ஜெகட் போடுறாங்களோ அது தான், எந்த லேபிள் ஷூ போடுறாங்களோ அது, என்னமோ என்ன டோமி என்ன டோமி ஃப்ரேங்கா அந்த மாதிரி ஒரு லேபிள், அல்லது என்ன அடிடாஸ் சொல்லி, அல்லது வேற என்ன என்னமோ பேர் எங்கட வாயில வருது இல்ல. இப்ப அவங்களுக்கு எல்லாம் அதுதான் தேவை. அவங்களுக்கு சும்மா நீங்க சாதாரணமான வாய் கொடுத்தா அவங்க போட மாட்டாங்க. அப்படியே அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 1500-2000 டாலர் வந்துடும். அதாவது ஒரு லேபிள் உள்ள முக்கியமானது, அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்முடைய ஒரு புள்ள உடுத்துக்கொண்டு போகக்கூடிய உடுப்பினுடைய விலை சுமார் 1500 டாலர். இது எங்கட சலூன்ல கொடுத்தா ஒரு வருஷம் சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு எங்கட ஒரு புள்ள உடுத்துக்கொண்டு போற அந்த உடுப்பினுடைய பணத்தை அங்க எங்கட சாதாரணமான ஒரு கிராமத்துல வாழக்கூடிய ஒரு ஃபெமிலிட்ட கொடுத்தா கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருஷம் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. நாங்க எதை சொல்ல வரோம், இன்றைக்கு அந்நியவர்களுக்கு நாங்க பழகியாச்சு, எங்கட ஸ்டைல் எங்களுக்கு போகலாம், அவர்கள் உடுக்கிற மாதிரி அந்த உடுப்பு, அவர்கள் போடுற மாதிரி அந்த ஷூ, அவர்கள் போடுற மாதிரி அந்த ட்ரௌசர்ஸ், அவர்கள் போடுற மாதிரி அந்த ஷேர்ட் போட்டா தான் எங்களவர்களை திருப்தி. அந்த அளவுக்கு நாங்க உடைய பெருசாகி கொண்டோம். அதனால நம்முடைய சம்பாத்தியத்துல பெரிய ஒரு தொகை பணம், கொஞ்சம் நம்முடைய சம்பாத்தியத்துல பெரிய ஒரு தொகை பணம் என்ன செய்து நம்முடைய உடைக்கு போய் கொண்டிருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதே மாதிரிதான் மூன்றாவது வீடு. இங்க நான் கேள்விப்பட்டேன், நீங்க நினைச்ச மாதிரி வீடு கட்டையில் அரசாங்கம் அனுமதி தாராங்க. அப்படி அனுமதி தந்துட்டாங்கன்னு சொன்னா எங்க நாட்டுல அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாங்க. ஆனா இங்க சட்டம் இல்ல, அரசாங்கத்தால் அவங்கள கைகளை கட்டி போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நபியுடைய ஹதீஸ் என்ன, மனிதன் செலவழிக்க கூடிய எல்லா செலவுகளுக்கும் நன்மை, குள்ளு நஃபகத்தின் ஃபீ ஸபீலில்லாஹ் மா அன்ஃபக முஃமின். கட்டிடத்தை தவிர நபியவங்க சொன்னாங்க, இதாலம் யுபாரக்கலில் அப்தி ஃபி மாலிஹி, ஒருவனுடைய பொருள்ல அல்லாஹ் பரக்க செய்வதை நிறுத்தி விட்டான் என்றால், ஜஅலஹு ஃபில் மாஇ வக்தீன், அவனுடைய பணத்தை வெறும் தண்ணிலேயும் மண்ணிலேயும் அல்லாஹ் போட்டு விடுவான் என்று சொன்னான். இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், ஒவ்வொரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை மில்லியன் செலவழிக்கிறாங்க. ஒரு பெட்ல கட்டி கொண்டு இருப்பாங்க, இப்ப கட்டி கொண்டு இருக்கும் போது வீட்டில் உள்ள யாராவது சொல்றது, வைஃப் சொல்றது, உமா சொல்றது, இது இப்படி சரியில்லை, இந்த அதாவது இந்த டிசைன் நீங்க கொஞ்சம் மாத்துங்க, இப்ப அது உடைக்கிறது, டைனிங் ஹால மாத்துறது, ரூம் உடைக்கிறது, கிச்சனை உடைக்கிறது, எவ்வளவு பணம். நபியுடைய தெளிவான ஹதீஸ், யாருடைய பணத்திலேயாவது அல்லாஹ் பரக்க செய்வதை விட்டு விட்டான் என்று சொன்னா அவனுடைய பணத்தை தண்ணியிலையும் கல்லிலையும் அல்லாஹ் போட்டு விடுவான். எவ்வளவு செலவழிக்கப்படுது, அதற்கு டைல்ஸ் ஒரு நாட்டில இருந்து வாரது, அதற்கு பர்னிச்சர்ஸ் இன்னொரு நாட்டில இருந்து கொண்டு வாரது, அதற்கு போடக்கூடிய அந்த லைட் செட் வேறொரு நாட்டில இருந்து கொண்டு வாரது, இவர் சொன்ன அடிப்படையில் அந்த டிசைன் அப்படி இப்படின்னு சொல்லி. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆக நம்முடைய வீடுகளுக்கு நாங்க எவ்வளவு, ஒரு ஆள் 15 வருஷம் 20 வருஷம் ஆகுது, இன்னும் சரியா ஒரு வீட்டை கட்டி முடிக்கல. ஏண்டா அவர் நினைக்கிற மாதிரி அவரால் கட்டணும் வீட்டை, சும்மா வெயிலிருந்து மழையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், அது தாரா சாதாரணமா ஒரு 2 ரூம் 3 ரூம் வச்சு கட்டிடலும். ஆனா என்ன மக்கள் நினைக்கிறது, இப்ப இலங்கையில் உள்ளவங்க மாதிரி நாங்க கனடால உள்ளவங்க, அதனால நாங்க அங்குள்ளவங்க மாதிரி கட்டினா எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ், அதனால நாங்க வேற மொடல்ல தான் கட்டணும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதனால நம்முடைய வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தொகை பணம் செலவழிந்து கொண்டிருக்கிறது. நபியுடைய வீடு ஒரு 8 கேட்டடித்தான், ஒரு 10 கேட்டடித்தான் நபியுடைய வீடு. அந்த வீட்டுல தான் சாப்பிடுறது, குடிக்கிறது, குளிக்கிறது, படுக்கிறது, தொழுகிறது, விருந்தாளிகளை வந்தா கவனிக்கிறது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய வீடை எளிமையான முறையில் ஆக்கினாங்க. நபி தோழர்களும் அப்படி தாக்கி கொண்டாங்க. ஹதரத் உமருடைய ஆட்சி காலத்துல ஹாரிஜா இப்னு ஹுஸாஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு வெளியூருக்கு அவர் அதிகாரியா அனுப்பினாங்க. அங்க வெளியூர்ல போய் அவர் தான் முத முதல்ல மாடி வீடு கட்டினாரு அந்த ஊர்ல. அநேகமா விசேரன் நினைக்கிறேன், அந்த ஊர்ல முதலாவது என்ன செய்யறாங்க, மேல அதாவது மேல ஒரு மாடியை கட்டுறாங்க. இஸ்லாத்துல அனுமதி இல்லாண்டு இல்ல, சின்ன இடமேக்கு சின்ன காணி இருக்குது, தேவைப்பட்ட மேல நீங்க கட்டி கொள்ளலாம். உங்களோட குடும்பம் பெரிய குடும்பமாயிருக்கு, ஒரே வீட்டுல 10-15 பேர் இருக்கிறாங்க, வீடுகளை பெருசா கட்டி கொள்ளலாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆனா அதுல வீண்விரயமும் பெருமையும் வரக்கூடாது. இந்த வீண்விரயம் செய்வது அல்லாஹ் ஒருபோதும் விரும்புறதில்ல. நாங்க ஆரம்பத்தில் ஓதிய அந்த ஆயத்துல, யா பனி ஆதம் ஹுது ஜீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்க சஜிதா செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு இடங்களையும் அலங்காரமாக வைத்துக் கொள்ளுங்க. வகுலு வஷ்ரபு, நல்ல முறையில சாப்பிடுங்க, நல்ல முறையில குடிங்க. வலா துஸ்ரிஃபு, ஆனா வீண்விரயம் செய்யாதீங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண்விரயம் செய்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. இன்னல் முபத்திரீனா கானூ இஹ்வான ஷயாத்தீன், யார் வீண்விரயம் செய்வாங்களோ அவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள். வீண்விரயம் செய்வது அது ஷைத்தானுடைய வேலை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீண்விரயம் செய்வதற்கு சஹாபாக்களுக்கு எந்த கட்டத்திலையும் அனுமதி கொடுக்கல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால நம்முடைய ஆடையில பெரிய இது வந்துருச்சு. ஆடை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னைக்கு நாங்க பார்க்கலாம் எங்கட நாட்டுல அவர் காலையில கடைக்கு போறாருண்ட ஒரு வகையான ஆடை, அதுக்கு பின்னால வீட்டுக்கு வந்து ஒரு ஒஷ்ஷுண்டு எடுத்தோண்டு பள்ளி போறாண்ட அதுக்கு வேறொரு ஜாதி ஆடை, ஒரு சின்ன ஹோல்ல நடக்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஜாதி ஆடை, கொஞ்சம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடக்கிற ஒரு திருமணம் உண்டா அதுக்கு வேற கோட் ஷூட், அது இதெல்லாம் செஞ்சு இப்படியே நாங்க பார்த்தோம் உண்டா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வகையான ஆடை. அதுலயும் விசேஷம் எங்கட பெண்கள், அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும். அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆடை உடுத்துட்டா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கறல்ல, கேட்டா ஆனா போன ஃபங்க்ஷனுக்கு இது உடுத்தே. அப்ப இவங்க உடுக்கிறது காரணம் என்ன? அங்க வார உங்களுக்கு காத்துறதுக்குத்தான். இப்ப போனதுக்கு நான் இது உடுத்தாச்சு, இந்த ஃபங்க்ஷனுக்கு இதை நான் எப்படி உடுக்கிறது? மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இப்படி நம்முடைய பணத்தில் அதிகமான பணம் ஆடைகளுக்கு, நம்முடைய பணத்தில் அதிகமான பணம் நம்முடைய வீடுகளுக்கு செலவழியுது. இப்படி நாங்க எங்களை செலவழிப்ப ஆக்கி கொண்டா அதனால தான் எங்களுக்கு மிச்சம் இல்ல. நாங்க சம்பாதிக்கிறது எல்லாம் இங்க எல்லாம் செலவழிஞ்சு போகுது, சம்பாத்தியத்தை விட பில் கூடுதலா வருது. நாங்க எங்கட வாழ்க்கை செலவை நாங்க கூட்டி கொண்டோம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இஸ்லாம் சொன்ன பிரகாரம், நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய பிரகாரம், சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டிய பிரகாரம் நாங்க எங்களை வாழ்க்கை அமைச்சுக் கொண்டோம். அந்த வாழ்க்கை அவ்வளவு பாரம் இல்ல, அந்த வாழ்க்கை அவ்வளவு சுமை இல்ல. அந்த வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் இன்பத்தை, நிம்மதிய, சந்தோஷத்தை தந்துருவான். நாலாவது என்ன? வாகனம். ஒரு ஆளுக்கு ஒரு வாகனம் ஒன்று தேவை, வாகனம் வைப்பதற்கு அனுமதி இருக்குது. ஆனா இன்றைக்கு என்ன நடந்துருச்சு? இன்றைக்கு இந்த வாகனங்கள்ல பெருமை தானே வந்திருக்குது. அவர்கிட்ட 4 மில்லியன் உலகத்தை வரும்போது வெறும் கையோட தான் வந்தீங்க, உலகத்துக்கு வரும்போது உடிச்சு கொண்டு வரல, நிர்வாணமா தான் வந்தீங்க. உங்களுக்கு முன்னால எது எது இருக்குதோ இதெல்லாம் அல்லாஹ் தந்தது. இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கயாம நாள்ல நீங்க அல்லாஹ்ட்ட பதில சொல்லணும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால ஆடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், வீடு கட்டுவதாக இருக்கலாம், வாகனங்கள் வாங்குவதாக இருக்கலாம், அல்லது நம்முடைய திருமணமாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் இன்றைக்கு நாங்க மலை மாதிராக்கி கொண்டோம். திருமணம் என்றா என்ன? அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில அந்த ஒரு ஈஜாவ கபூல்னு சொல்லி என்ன ஒரு வழிகாரன் இருப்பாரு, அந்த பெண்ணுடைய தந்தையோ சகோதரனோ ஒரு ரெண்டு சாட்சி இருப்பாரு. திருமணத்தை நடத்தி வைக்கிற ஒரு ஆள் ஈஜாவ கபூல் நடந்த நிக்காக முடிந்து விட்டதாக அர்த்தம். ஆனா இன்றைக்கு திருமணத்தை நாங்க எவ்வளவு பெரிய மலை மாதிரி ஆக்கி கொண்டோம். 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னால இருந்தே ஏற்பாடு. ஏன் இந்த டேட்ல வச்சீங்க? வேற டேட்ல அங்க ஹால் இல்ல, வேற டேட்ல ஹோட்டல் இல்ல, அதனாலதான் நாங்க இந்த டேட்ல வச்சிருக்கிறோம், அதனாலதான் நாங்க வீக் டேஸ்ல வச்சிருக்கிறோம், வீக்கெண்ட்ல எல்லாம் ஃபுல் ஆயிக்குது. 6 மாதம் வருஷத்துக்கு முன்னால ஏற்பாடு. எந்த அளவுக்கு சொன்னா, மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, எத்தனையோ இலட்சங்கள் அதற்கு செலவழிக்கப்படுது. இப்பொழுது தான் பின்ன போய் பார்த்துட்டு வந்தாச்சு, அதுக்கு பின்னால ஃபாத்திஹா ஓதுறது மார்க்கத்தில் இல்ல. அது என்கேஜ்மெண்ட் சொல்லி உண்டு, நிச்சயார்த்தம் சொல்லி உண்டு, ஃபாத்தியா ஊதுறதுன்னு சொல்லி உண்டு. அது போகும்போது நிறைய அள்ளி கட்டி கொண்டு போறது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதல்ல. இன்றைக்கு வசதியானவங்க செய்யறதுனால ஏழப்பட்டவங்களும் என்ன செய்யறது? அவங்களும் நினைக்கிறது, என்ற ஒரே ஒரு மகள், என்ற ஒரே ஒரு மகன், அதை நான் நல்லா எடுக்கணும். இப்ப அவங்க என்ன செய்யறது? இப்ப கடனு கால் கட்ட கேட்கறது, வசதியானவங்கள்ட்ட பேத்து கேட்கறது, அப்படி செய்யணும். குமருக்கார் என்ன குமருக்காரியம்? குமரை கொண்டு குமரை பெற்றவங்களுக்கு ஒரு செலவும் இல்ல. இன்றைக்கு நாங்க தான் அதை சுமையாக்கி கொண்டோம். ஒரு குமர் இருந்தா மாப்பிள்ள அவருக்கு அந்த பெண்ணுக்கு மகர கொடுப்பா, மாப்பிள்ள தான் தங்கறதி இடம் கொடுப்பார், மாப்பிள்ள தான் அந்த பெண்ணுக்கு உடைய கொடுப்பார். ஆனா அதற்கு மாற்றமா இன்றைக்கு பணம் வாங்குறாங்க, அது 100க்கு 100 தவறு கூடாது. அந்த கைக்கூலி அது இஸ்லாத்தில் உள்ளதே இல்ல, அந்நியவர்களை ஃபாலோ பண்ணி நடக்குது. ஆக இன்றைக்கு சில பெண்கள் சுரது எனக்கு குமர் இருக்குது. குமருக்கும் ஒன்றும் இஸ்லாத்தில் அவ்வளவு பெரிய பாரமா ஒன்று இல்ல. நாங்க நிக்காக பெரிசாக்கினதுனால அந்த திருமணம் எங்களுக்கு பெரிய மலை மாதிரி. அதுல கார்ட்ஸ் அடிக்கிறதுல இருந்து சில ஆட்கள் என்ன செய்யறது, இதெல்லாம் பழைய டிசைன், இப்ப புதிய டிசைன் கார்ட்ஸ் அடிக்கணும், அதுக்கு என்ன செய்யற, ஒரு ஆள் அனுப்புற, அவரை செலக்ட் பண்ணி கொண்டு வர, சிலவங்க வெளியூர்களே போற, இன்னும் சிலர்கள் உடுப்பு வாங்குறதே போற வெளியூர்களுக்கு. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, திருமணம் என்ற பெயரில் எவ்வளவு பெரிய செலவுகள். எங்கட மார்க்கத்துல திருமணத்துல ஒரே ஒரு விருந்து சுண்ணத்து. திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னால கணவனும் மனைவியும் சேர்ந்ததுக்கு பின்னால அந்த கணவன் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த வலிமா விருந்து, அது சுண்ணத்து மார்க்கத்துல அனுமதி. ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சஹாபி. ஆனா அவருடைய திருமணத்திற்கு நபி அவங்களுக்கு சொல்லல. ஒரு நாள் காலையில ஃபஜ்ர் தொழவாராங்க, ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் உடைய ஆடையில ஒரு வகையான அத்தர் பட்டிக்குது. அந்த அத்தர் புது மாத்திரம் தான் பூசுவார். அந்த காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு. நபி அவங்க கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் இது என்ன புதிய ஒரு அத்தர் உண்டு? யா ரசூலல்லா, நேத்து உங்களையும் பின்னால தான் நான் தொழுதிட்டு போனேன். ஐஷா, போற வழியில எனக்கு ஒரு பெண் ஒண்ணு பேசி வந்தாங்க. அந்த பெண்ணை நான் பார்த்தேன், எனக்கு பொருத்தமா இருந்துச்சு. யா ரசூலல்லா, நேற்றிரவே என்ன செஞ்சிட்டேன், அந்த பெண்ணை திருமணம் முடித்து விட்டேன். நான் அந்த பெண்ணோட திருமணம் முடித்து விட்டேன். அப்ப நபியோங்க, ஆனே எனக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறா, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லல, நான் உன்னோட பேச மாட்டேன், நான் உன்னோட கதைக்க மாட்டேன், ஒன்றுமே இல்ல. நபி உங்க துவா செஞ்சது சொன்னாங்க அப்துல் ரஹ்மான், நீங்க ஒரு வலிமா விருந்த கொடுங்க, ஒரு ஆட்டையாவது அறுத்து கொடுங்க. என்ன அப்துல் ரஹ்மான் பெரிய கோடீஸ்வரரே இருந்தாரு. நபியும் சொன்னாங்க, அவுளிம்பலோ பிஷாத், ஒரு ஆட்டையாவது அறுத்து நீங்க ஒரு வலிமா கொடுங்க. அந்த வலிமா மாத்திரம் தான் சுன்னத்து. அதனால அதுக்கு முன்னால பின்னால பிலால் சாப்பாடு என்னென்னமோ சாப்பாடுகள் இருக்குது, ஒரு சாப்பாடும் மார்க்கத்தில் உள்ளதல்ல. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால இந்த ஐந்தையும் நாங்க பெரிசாய் கொண்டோம். எங்களுடைய உணவுடைய தரத்தை கூட்டியாச்சு, எங்களுடைய ஆடையுடைய தரத்தை கூட்டியாச்சு, எங்களுடைய வீடு கட்டுதலுடைய அந்த பெட்ன அந்த முடல நாங்க பெரிசாக்கியாச்சு. அதே மாதிரி நம்முடைய வாகனம், அதே மாதிரி நம்முடைய நிக்கா, இவைகளை பாரமாக்கினதுனால இன்றைக்கு மனிதர்களுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாது. ஆனா வீட்டை எடுத்துக்கொண்டா வீட்டுல பெரிய ஃபேமிலியும் இல்ல, அதிகமானவங்களை பார்த்தா ரெண்டோட மூணோட தான் நிப்பாட்டி கொண்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு சகாபாக்களை நாங்க எடுத்துக்கொண்டோம்டா, அவங்க சம்பாதிக்கிறது குறைவு, ஆனா வீட்டில் உள்ள பிள்ளைகள் மனைவிமார்களுடைய எண்ணிக்கை அதிகம், கொஞ்சம் சம்பாதிப்பாங்க. ஆனா நபி அவர்கள் சொன்ன பிரகாரத்துல செலவு செய்வாங்க. அவங்களோட சம்பாத்தியத்தில் அல்லாஹ் பரக்க செய்தான். எந்த அளவு கண்டா, ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு சுமாரா ஒரு 4 மாதம் வெளியில போயிருவாங்க ஜிஹாத். அடிக்கடி யுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கும், 4 மாதம் ஜிஹாதுக்கு போயிருவாங்க. அப்ப மதீனால தங்கி இருக்கக்கூடிய வேலையில முழு உலகத்திலிருந்து வருவாங்க. ஏன்னா மதீனாவுல தான் நபி அவங்க இருக்கிறாங்க. நபியுடைய கைய புடிச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா, கலிமா சொல்லிட்டா, சஹாபி, இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அதனால யமன்ல, ஷாம்ல, மிஸ்ரல, முழு உலகத்திலிருந்து மதீனாவுக்கு வாரது. அப்ப அந்த காலத்துல இந்த காலத்துல மாதிரி ஹோட்டல் ஏதாவது இருந்துச்சா இல்ல? இப்ப நபி அவங்க சொல்லுவாங்க, அவர்களுடைய உணவுடைய தேவை செய்வாங்க. திரும்பி போற வேலையில் அதிகமான நேரத்தை கழி வரக்கூடியவங்களை படிச்சு கொடுக்கணும். தொழில் செய்யறது கொஞ்சம் நேரம், செலவுகளோ அதிகம். ஜிஹாது போகும்போது அதற்கு வேற நபியவங்க பணம் சேகரிப்பாங்க, ஒவ்வொருத்தர் பணம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதுக்கு கொடுக்கணும். வந்திருக்கிற விருந்தாளிகளை கவனிக்கணும், அவங்க திரும்பி போகும்போது ஹதியா கொடுக்கணும். ஆனா மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அவர்களுடைய வாழ்க்கை பெரிய பாரமாக இருக்கல்ல. எந்த அளவுக்கு நாங்க பார்க்கலாம், ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு 4 மனைவிமார்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு 6 குழந்தைகள், 3 ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை. ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 6 மனைவிமார், ஒரே நேரத்துல 4 விட அதிகமாகாத முறையில், ஒரு நாளைக்கு மேல ஒரு ஆள் வைக்கல, அது ஒரே நேரத்துல. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 6 மனைவிமார்கள் இருந்தாங்க, ஒன்று மௌத்தாகி, ஒன்று அல்லது ஒன்று தலாக் சொல்லி உண்டு. 6 மனைவிமார்கள், மொத்தம் 13 குழந்தைகள், 7 ஆண் குழந்தை, 6 பெண் குழந்தை. ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 8 மனைவிமார்கள், 7 ஆண் குழந்தை, 7 பெண் குழந்தை. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 9 மனைவிமார்கள், 33 குழந்தைகள், 15 ஆண் குழந்தை, 18 பெண் குழந்தை, 33 குழந்தைகள் அவர்களுடைய வீட்டுல. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 120 பிள்ளைகள். நபியவங்க துவா செஞ்சாங்க. ஹதரத் அனசுடைய தாய் வந்து ஹதரத் அனஸ கொடுத்தாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் அவங்களுடைய ஹிதுமத்துல வைங்க. இப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க, ஹதரத் அனசுக்கு துவா செய்தாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வ ஃபீ வலதிஹி, யா அல்லாஹ், அனசுடைய பொருளிலேயும் அனசுடைய குழந்தையிலேயும் நீ பரக்க செய்வாயாக. நபியுடைய துவாவுடைய பரக்கத் மக்காவுல எல்லா தோட்டத்திலையும் ஒரே ஒரு தடவை தான் ஈச்சப்பழம் காய்க்கும். ஹதரத் அனசுடைய தோட்டத்துல 2 தடவை காய்க்கும். ஹதரத் அனசுடைய தோட்டத்துல 2 தடவை காய்க்கும். நபி அவர்கள் துவா செய்தாங்க, இவருடைய பொருள் தொழிலையும் பறக்க செய், இவருடைய குழந்தையிலையும் பறக்க செய். இவருக்கெல்லாம் 120 குழந்தைகளை கொடுத்திருந்தான். அதனால அவங்க பஞ்சம் பாடல்ல, எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படி இப்படி என்று சொல்லி அவர்களுக்கு அவ்வளவு அல்லாஹ் கொடுத்தும் அவர்களை செலவன் நடுநிலைமை ஆக்கி கொண்டாங்க. அதுல அவர்களுக்கு எல்லாம் பெரிய அளவுல பறக்க செய்தான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால நாங்க ஆரம்பத்துல என்ன சொன்னோம், நாங்க நினைச்ச மாதிரி உலகத்துக்கு வரல, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு வந்தோம், நாங்க நினைச்ச மாதிரி எங்களுக்கு தோற்றம் கிடைக்கல, அவன் நினைச்ச தோற்றத்துல தான் நாங்க வந்தோம், நாங்க நினைத்த நிறம் கிடைக்கல, அவன் நினைத்த நிறத்தோடு வந்தோம். அதே மாதிரி உலகத்துல வாழக்கூடிய காலங்கள்ல எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் நாங்க நினைக்கிற மாதிரி பூர்த்தி செஞ்சோம் உண்டா, அது பெரிய நஷ்டத்துல கொண்டு எங்களை சேர்த்து விடும். அதனால எங்களுடைய உணவுடைய தேவை, எங்களுடைய உடையுடைய தேவை, நம்முடைய வீட்டுடைய தேவை, நம்முடைய வாகனத்துடைய தேவை, நம்முடைய நிக்காஹ் திருமணத்துடைய தேவை, இந்த ஐந்து தேவைகளை இஸ்லாமிய முறைப்படி பறக்க செய்வான், வீண் பிரியத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான், நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி சகல விதமான ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்துருவான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, மாற்றமாக நாங்க அந்நியவர்களை ஃபாலோ பண்ணி அவங்க செய்யற மாதிரி எல்லாத்தையும் நாங்க செய்ய போனோம், அதுல இஸ்ராஃபு வந்துடும். வீண் பிரியம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புறதில்ல, வீண் பிரியம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறது இல்ல. அப்ப அல்லாஹ் நேசிக்காத ஒரு செயல் வந்துட்டா அதுல பறக்கத்து வருவதற்கு மாற்றமாக அல்லாஹுடைய தண்டனை மாதாவும் வேதனையும் தான் வந்துவிடும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால நம்முடைய எந்த தேவையாக இருந்தாலும் சரி, தீனுடைய அடிப்படையில ஷரியத்துடைய முறையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்பன்ற அந்த தேவைகளை நபி அவர்களும் சஹாபா தோழர்களும் பூர்த்தி செய்த மாதிரி நாமும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த முக்கியமான ஐந்து தேவைகளை நீ சொன்ன பிரகாரம், யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தி செய்த பிரகாரம் இந்த தேவைகளை நாங்கள் நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயாக. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை அகற்றி விடுவாயாக, பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, கஷ்டங்களை அகற்றி வைப்பாயாக, அனைத்து விதமான துன்பங்களை நீக்கி வைப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களில் நோயாளிகள் இருக்கிறார்கள், யா அல்லாஹ், அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பாயாக. இன்னும் பல சகோதரர்களையா அல்லாஹ், அவர்களுடைய நோய்களுக்கு கஷ்டங்களுக்கு துஆ செய்யுமாறு வேண்டி இருக்கிறார்களையா அல்லாஹ், அவர்களுடைய கஷ்டங்களை அகற்றி வைப்பாயாக, அவர்களுடைய நோய்களிலிருந்து நிவாரணையை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்குரிய வறுமைகளை நீக்கி வைப்பாயாக, அவர்களுக்குரிய கஷ்டங்களையும் அகற்றி வைப்பாயாக, அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் முழுமையாக செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், ரமதானுடைய மாதம் யா அல்லாஹ், ரஹ்மத்துடைய மாதம் யா அல்லாஹ், ரஹ்மத்துடைய பத்தை முடித்துவிட்டு மஃபிரத்துடைய பத்திரை நுழைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் மன்னித்தாயோ அந்த கூட்டத்தில் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயா. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயோ யா அல்லாஹ், அவர்கள் இன்னும் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயா. நாங்கள் பலகையினர்களே அல்லா, நிறைய தப்புகளை தவறுகளை செய்யக்கூடியவர்களே அல்லா, நாங்க கொஞ்சம் அமல்களை செய்திருக்கிறோம் யா அல்லா, கொஞ்சம் இபாதத்துகளை செய்திருக்கிறோம் யா அல்லா, அதுல பேரு புகழ் பெருமை வந்து அதை மீண்டும் திருப்பி நம்முடைய முகத்தில் அடித்து விடாதே யா அல்லா. அவ்வாறு நீ அடித்து விட்டால் உனக்கு முன்னால் காட்டுவதற்கு எங்கள்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லையா அல்லா. நாங்க செய்த இந்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, நாங்க தொழுத தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக, நாம் ஓதிய குரானையும் கேட்ட குரானையும் ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் பிடித்த நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வாயாக, நாங்க கொடுத்த சதக்கா ஜகாத்துகளையும் கபூல் செய்வாயா. இதே போன்று மீதமுள்ள காலங்களையும் உனக்கு விருப்பமான முறையில கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய ஹலாலான ஜாயிசான அனைத்து ஹாஜத்துகளை நிறைவேற்றி நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். ரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
Audio was downloaded from Tamil Islamic Media.com.